மாவீர மகுடம், லெப்டினன்ட் கர்னல் ராஜன், உறுதியின் உறைவிடம்.
வணங்குகிறோம்
அன்றைய நாள் தமிழகத்துக்கு துயர்தரம் நாளாய்விடிந்தது. அன்று காலைதான் ராஜன் வீச்சாவை தழுவிக்கொண்டார். முதல் நாள் மாலை பண்டத்திருப்பில் நின்ற போராளியை பார்க்க சென்ற ராஜனிடம் எதிரியின் படையணி ஒன்றின் மீதான சிறிய தாக்குதல் ஒன்று அதன் திட்டத்தை கூறினார். எதிரியின் புதிய நில ஆக்கிரமிப்பை கண்டு குமரி கொண்ட ராஜன் உடனடியாக ஒப்புதல் தந்துவிட சிறிதாய் திட்டமிட்டிருந்த அந்த தாக்குதலுக்கான ஒழுங்குகள் இரவோடிரவாக நடந்து முடிந்தன. திட்டம் மிகவும் சிறியதாகவும் சுலபமானதாகவும் எதிர்பார்க்கப்பட்டதால் திட்டம் பற்றி அதில் நின்றவர்களை தவிர வேறு எவருக்கும் எதுவுமே தெரியாது போய்விட்டது. திட்டத்தின் வெற்றி தொடர்பாக தொலைத்தொடர்பிலே செய்தியை எதிர்பார்த்தபடி காத்திருந்தான் ராஜன். கிளைமோர் சத்தம் கேட்டதோடு கோபி கோபி என்ற கூப்பிட்டம் தொடர்பில்லாமல் போனது. தலையில் காயத்தோடு கோபியை கண்டதும் வளமையான போர்க்களத்து ராஜனாய் மாறிப்போனார். கிளைமோர் வைத்தவர்கள் கவனமன்றி எதிரி கண்டானோ அல்லது இவர்கள் ஏதேனும் தொலைத்தொடர்பில் மாறி கதைத்து விட்டார்களோ, வேவு பார்த்தோர் தவறோ வேறு பிழைகளோ, கோபியின் அணியை சூழ்ந்து எதிரிகள். தனியாளாய் உள்ளே புகுந்த ராஜன் எல்லோரையும் பின்னுக்கு அனுப்பிவிட்டு அவன் வரவில்லை. கணேஷ் கிங்ஸ்லி என்று எட்டு பேரோடு ஒன்பதாவதாய் ராஜனும் வரவில்லை. ராஜன் மீது கொள்ளை அன்பு வைத்திருந்த தலைவர், உயிராய் பழகிய நண்பர்கள், அவனால் உருவான போராளிகள், அவனை காத்த மக்கள் என்று தமிழிடம் துடித்தது அன்று. ஆம், ரோமியோ நம்பர் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டவர் ராஜன். போராளிகள் மனதில் நிறைந்துவிட்ட இனிய புயல், இறுகிய பாறை, அடிக்கடி ரவைகளால் தைக்கப்பட்டு பீபட்டு ரத்தம் கொட்டி தழும்புகளால் நிறைந்த தேகம். அவனது மனம் மட்டும் தளரவில்லை, அது இறுகி பாறையாய் உருவாகியிருந்தது. 1982 தொடக்கப் பகுதியில் ஓர் இருண்ட பொழுது காவல்துறை ஜாழ்பாண நிலையம், அந்த தங்ககமும் தொலைத்தொடர்பு கட்டிடமும் கோட்டைக்கு துணையாய் நிமிர்ந்து நின்றன. அதை நோக்கி இல்லோடு இல்லாய் நகரும் புலி வீரர்கள், அதில் ஒருவனாய் ராஜன். தன் கை ஆயுதத்தை தான் பார்க்க முடியாத காரிருள், பின்னால் நிற்பவரின் மூச்சு சுடும் வியர்வை, குளிக்கும் தேகம், தாகம் தண்ணீருக்காய் மட்டுமல்ல அதற்கு மேலாய் உயர்வாய், தாகம் தணிக்க உயிர் கொடுக்க தயங்காத வேகம் உறுதி. இது எங்கள் தாயகம், எங்கள் பூமி. அந்த அந்நியனுக்கு என்ன வேலை? இன்று வெல்வோம், அந்நியன் பாடம் படிப்பான் என்று புறப்பட்டவர்கள். அந்த காலத்தில் அவன் காரநகர் கடற்படை காவலரின் பொறுப்பான். அதற்கு முந்தைய சண்டையில் எல்லாம் தன் முத்திரையை ஆழமாய் பதித்திருந்தவன். கிட்டண்ணா அவனை கவனித்து வைத்திருந்தார். இந்த சண்டைக்கென கிட்டண்ணையால் அழைக்கப்பட்டிருந்தார். ராதா அன்னையின் தலைமையில் நுழைந்த குழுவில் ராஜனும் ஒருவன். நுழைந்தோருக்கு குறுகியதாயும் வெளியில் நிற்போருக்கு நீண்டதாயும் அமைந்த இரவு விடிந்து போனது. தனது படைகளை ஜாழ்ப்பாண காடுகளில் தேடிக்கொண்டிருந்தது சிங்களப்படை. ஜாழ்ப்பாணத்து காடுகளை தேடிக்கொண்டிருந்தது உலகு. தன் நண்பர்கள் சிலரையும் தன் கைவிரல்கள் இரண்டையும் இழந்தபின் மருத்துவமனையில் இருந்து அந்த சண்டையில் தனது பட்டறிவையும் மீட்டுக் கொண்டிருந்தான் ராஜன். இந்திய படைக்காலம், அந்த இரும்பை உருவாக்கி நாட்கள் அவை. இந்திய படைக்காலத்தில் ராஜனின் நாட்கள் வீரம் சரிந்தவை. அவன் நின்று பிடித்த வெறும் குருட்டாம்போக்கு மட்டுமல்ல, வீரம், விவேகம், உச்ச விழிப்பு, அன்புக்கினிய மக்களின் அரவணைப்பு இவைதான் அவனை காப்பாற்றிய கவசங்கள். தொடர்ச்சியாக முற்றுகைக்குள் தொடர்ந்த தூக்கமற்ற இரவுகள். முற்றுகை ஒன்றிலிருந்து பாய்ந்தோடி தப்பி வந்த நாளின் மறுநாட்காலை ஒரு வார கசகசப்பு தீர குளித்துவிட்டு நொண்டிக் கொண்டு வந்தான். அன்பு தோழனின் மடியில் ஈரமூறிய காலை முள்ளெடுக்க கொடுத்துவிட்டு இருந்தவன் அப்படியே தூங்கி போனான். எத்தகு நெருக்கடிக்கும் நடுவிலும் உறுதி தளராத இரும்பு மனம். அதிகம் பேசாதவன், போர்க்களத்தில் பேசுவான். உறுதியாய் தன்னம்பிக்கையோடு சக போராளிகளை இலகு நிலையில் வைத்திருக்கும் நகைச்சுவையோடு. இந்திய சண்டையின் தொடக்க நாட்கள். பொன்னாலை பனைவழி உடாக எதிரியின் பாதச்சுவடுகள். பட்டறிவு குறைந்த ஒரு வீரனிடம் இயந்திர துப்பாக்கி. அவனது சூடுகள் உயர்ந்து மேலாய் மிக மேலாய் வீணாகி போயின. இதை கண்ட ராஜன், டே தம்பி, ஆமியினும் பனையில் ஏற இல்லை, கொண்டா ஜிபிஎம்ஜி. ஆயுதம் கைமாற ஒரு சூட்டு தளம்பினை பதித்து வைக்கிறது. பொன்னாலையில் கால் குளிந்து இந்தியாவில் விழுப்புண் ஒழுங்காக மாற முதல் நாட்டுக்கு என்று தொழிலுத்து புறப்பட்டு மீன்பிடி படகில் தீவுக்கு வந்து இங்கு வந்தால் எங்கும் இந்திய தலைகளின் தடங்கள், எங்கடா கலங்க என்று எல்லா சனத்தையும் கேட்டு திரிந்து சந்தித்தான். யாழ்ப்பாணத்தில் எங்கும் படைகள் முகாம்கள் நிறைந்திருந்த காலத்தில் ராஜன் வந்து சேர்ந்ததும் இந்திய படை பிரச்சனையை வேறு விதமாக சந்தித்தார்கள். அவனது உறுதியவர்களை திணற வைத்தது. அரை தூக்கம் கலையாத அதிகாலை பொழுது ஊரில் உள்ள நாய்கள் எல்லாம் குறைக்கத் தொடங்க உடலில் உள்ள இரத்தம் எல்லாம் ஒன்றாய் சூடாகி பாயும். டே தும்பன், வெற்றி எழும்புங்கடா. ரங்கன், அண்ணே, நான் முழிப்புத்தான், வலிக்கிடுங்கோ. சிரிப்புத்தான் வரும். என்னத்தை வலிக்கிறது? ஜீன்ஸ் போட்டபடி கோல்சர் கட்டியபடி வெறும் நெத்தம் படுக்க, தலைமாட்டில் ஆயுதம், அதை வைக்கிறதுக்கண்டு விரிஞ்சிருக்கிற சாரத்தை எடுத்து சுருட்டிக்கிட்டு பிள்ளை காட்டினா சரி 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 வலிக்கிட்டாச்சு. நாய்கள் குறைக்கும் சத்தம் நகர நகராது படையினரை நகரை நிழலாய் காட்டும். முன்படலை பிசகென்று பின்வேலியால் பாய காலில் நெறிஞ்சி குத்தும். முந்தனால் வாங்கிய செருப்பு நேற்றிய ரவுண்டப்பில் தவறி போனது நினைவுக்கு வரும். விரைவாய் சத்தமின்றி சத்தமின்றி விரைவாய் அல்லது உள்ளே ரவுண்டப்புக்குள்ளே. ராஜன் அருகில் இருந்தால் அனைவருக்கும் நம்பிக்கை, எப்படியும் ரவுண்டப்பை உடைக்கலாம் என்று. கட்டாயம் உடைக்கலாம், ஒருத்தரும் பயப்படாதீங்க. டே தும்பன், நீ முன்னுக்கு போய் எல்லாம் வாகனம் நிக்கிட்டு பேர், கண்டுட்டான் என்றால் அடியாமல் வராத. ரங்கன் வெற்றியும் அங்காலவே அடுத்த சந்தியை பாருங்க. ரங்கன், G3 ரவுண்ட்ஸ் தட்டுப்பாடு, சும்மா அடிக்காத. தம்பி, நீங்கள் என்ன கிரினேட் வச்சுக்கிறீர்கள்? பயப்படாதேங்கோ, என்னோட நில்லுங்கோ, நான் சொல்லியக்கே கிரினேட் அடிங்கோ. அம்மா, எல்லாரும் இதில் குவிஞ்சு நின்றால்தான் கட்டாயம் காணவான். நீங்கள் பிள்ளையில கூட்டிக் கொண்டு உள்ளுக போங்கோ. இந்தாங்கோ கோப்பையும் கொண்டு போங்கோ. கொஞ்ச நேரத்தின் பின் கேட்கும் வெடிச்சத்தங்கள் ஓயும் போது தேநீர் கொடுத்த அம்மா, யார் பெத்த பிள்ளையோ முருகா காப்பாத்து என்று வேண்டிக் கொண்டிருக்கும் போது இரண்டு ரோட்டு கடந்து நின்று வரும் ஆட்களிடம் சைக்கிள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ராஜனும் அவனின் ஆட்களும். கிரினேட்டோடு வந்த சின்னப்படியன், ராயண்ணே, நான் உண்மையாக பயந்துட்டேன், இனி பயப்பட மாட்டேன், நான் அடித்த கிரினேட்டில் ஆமி செத்திருப்பானே என்று கேட்டுக்கொண்டிருப்பார். அவர்களின் அநேக நாட்கள் இப்படித்தான் விடியும். இன்னொரு காலை வழியில் படுத்திருந்த விட்டு ஒழுங்கியால் தெருவுக்கு வர முன்னாள் இந்திய படையன் மற்றவர்கள் காண முதல் ராஜன் கண்டுவிட்டான். இன்றைக்கு பொழுது சூடாத்தான் விடிஞ்சிருக்கு, நான் இதில் வச்சு தொடங்குறேன், நீங்கள் ரெண்டு பேரும் மற்ற பக்கத்தால் வாங்கும். இராணுவம் நிற்கும் செய்தியை அலாவியாய் சொல்வதோடு அந்த கணத்தில் ஏற்றிட்டமும் தாக்குதலும் இத்தாக்கிய சூழ்நிலையிலும் ஆபத்தை எதிர்கொள்ள கொஞ்சமும் தயங்காத நெஞ்சு பல கட்டங்களில் ராஜன் சாவின் விளிம்பில் ஏறி நடந்து வந்திருக்கிறான். இப்படியாக அவனின் வாழ்க்கை தொடர்ந்தது. ராஜனது இளமைக்கால நண்பன் தெய்வா பள்ளிக்காலத்திலிருந்து ஒன்றாய் கடலுக்கு தொழிலுக்கு போய் வந்து படித்து பந்து விளையாடி இயக்கத்துக்கு வந்து ஒரே படகில் இந்தியாவை கூமாட்டி பயிற்சி முகாமில் ஒன்றாயிருந்து மலைக்கு மூட்டை சுமந்து கழுதை அழைத்தது. பயிற்சி முடித்து கரைக்கு வந்து எல்லாம் வரை ஒன்றாயிருந்த தெய்வா பிரிந்து விட்டான். கடலில் ஊட்டியாய் போனவன் வரவில்லை, அவன் வரவில்லை என்று மாதகள் அழுதது. ராஜன் அழவில்லை, அந்த பாறை இறுகியது. மாவட்டபுரத்தில் வைத்து வரிசையாய் வந்த மொட்டை ஜீப்புக்கு அடிக்க நல்லாய் நடந்த சண்டை நெடுமாறன் விதிச்சாவடியே ரங்கன் காயம்பட திசை மாறியது. திருச்சியில் ராஜன்ன ராயன்ன என்று ரங்கன் உரத்து கூவி அழுது அழுது மௌனித்த போதும் யாழ்ப்பாணத்தில் நின்ற ராஜன் அளவில்லை, அந்த பாறை இறுகியது. மாதகளில் தன்னோடு நின்ற ஏழு பேரை வைத்து பெருங்கூட்டமாய் வந்த இந்திய படையை அடித்துக் கொன்று கலைத்து பெருந்தொகைய ஆயுதங்கள் அள்ளி வந்த போது எல்லா நாளும் ராஜனோடு தெரிந்த வெற்றி திரும்பி வரவில்லை. ஆயுதங்கள் எல்லாம் அப்படியே குவிந்து கிடக்க காயப்பட்ட தம்பியையும் வெற்றியின் உடலையும் கூப்பிடாணி நின்ற கிளியிடம் அனுப்பிவிட்டு அவர்களுக்கு காவலாய் நின்ற போது ராஜன் அளவில்லை, அப்போது அந்த பாறை இறுகியது. இந்தியா புனர் தமிழீழ வீடங்கும் மகிழ்ச்சி குரல்கள், தெருவங்கும் புலி வீரர் மிச்சமாயிருந்தன. இந்திய எச்சங்கள் புலனாய்வு பணியில் ராஜன் அவனது மனம் விடுதலைப் போரையும் அதனோடு இணைந்தவற்றையும் தவிர வேறொன்றையும் பற்றியும் எண்ணியது கிடையாது. பள்ளியில் அவனோடு படித்தவள் இயக்கத்துறவில் அறிமுகமாகி பழகி கடிதம் ஒன்றில் என்னவோ எழுதியவனிடம் அனுப்பிவிட்டு காத்திருந்தாள் பாவம். கடிதத்தை படித்தவன் பக்கத்தில் நின்றவனோடு நேராக போய் கடிதத்தை கிழித்து கொடுத்துவிட்டு போராட்டத்தை தவிர வேறொன்று நான் இனிய ரெண்டு சொல்லு என்றார். தன் ஆசை மகன் போகும் ஊர்தியை என்றாலும் பார்ப்போம் என்று தாய்க்கிழவி ரோட்டில் கால் கடுக்க காத்திருக்க இவன் மாதகளில் தான் போன வேலையை முடித்துவிட்டு திரும்பி விடுவான். சிங்களப்படையோடு சண்டை தொடங்கியது. ராஜன் ஓய்வின்றி சுழன்றான், அடிக்கடி அண்ணியை சந்தித்தான், எல்லாடமும் தெரிந்தான், ஒவ்வொரு பங்கருக்கும் ஒவ்வொரு மண்மூடைக்கும் இடம் சொன்னான். கட்டைக்காட்டில் ஆமியின் கவச ஊர்தி தகர்த்தாலும் RBGக்கு ரோமியோ நம்பர். புல்லாவளியில் ஆல்ரவியில் செல்விழுந்து இரண்டு பேர் செத்து ஐந்து பேர் காயமென்றால் காயப்பட்ட ஊர்திக்கு ரோமியோ நம்பர். எல்லா தருணத்திலும் அவன்தான் முன்னுக்கு நின்றான். எல்லாவற்றுக்கும் நிற்பான், எல்லா பாரத்தையும் தானாய் சுமப்பான். பட்டறுதி மிக்க போர்த்தளபதியாய் ராஜன் நின்றபோதும் அவன் போர்க்களத்தில் இருந்து தள்ளி வைக்கப்பட்டிருந்தான். தலைவரின் பெருங்கனவுகளின் உறைவிடமாக ராஜன் இருந்தான். யாழ்ப்பாண சண்டையில் ஈடுபட்டிருந்த குழுக்களுக்கு உணவு வழங்கல் செய்யும் வேலையை அவனிடம் வலிந்து கொடுத்திருந்ததன் காரணம் அவனை யுத்தக்களத்துக்கு மும்முனையிலிருந்து எட்ட நிற்க வைப்பதற்கன்றி வேறில்லை. பட்டறிவு மிக்க வீரன், அவனது பட்டறைகள் மெய் சிலிர்க்கும் கதைகள், ஓய்வில்லா கடும் உழைப்பாடு. அவன் மறையும் போது தலைவரின் பெருங்கனவில் உருவான மேலாளர்கள் அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியின் பொறுப்பாளன், சிறந்த போர் பட்டறிவுகளை முன்னரே பெற்றிருந்த அவன் இங்கு எல்லா இடமும் இருந்து பொறுக்கி எடுத்த வீரர்களை பயிற்றுவித்தான். தன் அனுபவங்களை புளிந்தெடுத்து கொடுத்தான். போர்க்கலை நுட்பங்களை கற்றான், கற்பித்தான். நேர்த்தியான வேலை திட்ட ஒழுங்கமைப்பை கண்டிப்பே அவன் கடும் பயிற்சி. வியூகங்கள் வளங்கல்கள் வரைபடம் என்று எல்லாவற்றையும் கற்பித்தான், கற்றான். ராஜன் அமைதியானவன், தன் செயல்களால் மட்டும் தன்னை அடையாளம் காட்டியவன். ஆம், செயல்களால் மட்டும். எந்த வேலையாக இருந்தாலும் ராஜன் அதிகம் பேசுபவன் அல்ல. ஏதாவது படைய திட்டம் தீட்டப்படும் வேளைகளில் பேசாது பார்த்தபடி கேட்டபடி இருக்கும் ராஜன். திட்டம் தீட்டப்படுவது நிறைவுறுவதற்கு முன்னால் உள்ள இடைவெளியிலே பேசுவான். குறிப்பிட்ட திட்டம் செயல்வடிவம் பெறும்போது அவன் யுக்தியின் பெருமதி தெரியும். தன் கடமையை முழுமையாக செய்வதில் தன்னை வெளிப்படுத்துவான். எந்த வேளையிலும் மற்றவை குறை சொல்வதை காண்பதில்லை. கடமையை செய்ய பயன் எதிர்பாராதை என்பதற்கு எடுத்துக்காட்டாய் அவன் விளங்கினான். அவனது வரலாறு முழுமையாக எழுதப்பட்டால் அது ஒரு பெருங்காவியம். படைய வல்லுநர்களால் மட்டுமல்ல மருத்துவ வல்லுநர்களாலும் நம்ப முடியாத அதிசயமாய் அவன் வரலாறு. எண்ணற்ற தாக்குதல்கள், எண்ணற்ற தோழர்கள் அவன் செய்தவைகள், அவன் பெற்ற பட்டறிவுகள் எண்ணி முடியாதவை, எழுத்தில் அடங்காதவை, நம்ப முடியாதவை. அது மட்டுமல்ல, எங்கள் மக்களும் தமிழீழ மண்ணும் மரம் செடி கொடிகளும் அவனை சொல்லும் அந்த உறுதியின் உறைவிடம் உலாவிய பூமி எங்களது தமிழீழம் தலைமென்று நிற்கும். லெப்டினன்ட் ராஜனின் மாவீரமகுடம் கேட்டோம்.
ஆடிடும் கேணி, கிட்டி புல்லு ஆடிடும் காணி. காணும் போது கண்களில் ஆறு பாய்கிறதே. வந்து ஆண்டிடும் போது கோலமிடும் உறவினை பார்த்து வேண்டையாகி ஊரினை மீட்க சென்றாயே. முழு நிலவின் வருகை காலம் முத்தமெங்கும் உந்தன் வாசம். நீ நினைத்த விடுதலை காணும் தமிழீழம். நீ தொடர்ந்த தலைவனின் காலம் அதை வெல்லும். மழைக்கால மேகம் வந்து மனசோடு சேரும் போது கண்ணா உன்னை நெஞ்சம் தேடி போகிறதே. அன்பால் போட்ட கோலம் நெஞ்சி வாழ்கிறதே. மறுபடியும் வருவாயா மடியிருந்து மகிழ்வாயா? உந்தன் தந்தை பாடும் பாடல் ஆராரோ? எந்தன் பிள்ளையாகி மீண்டும் பாராயோ?